السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. الله إن الذي يارغلي أنب الشهود بكلي الله بيندي تقوى سيدي அவனால் ஏவப்பட்ட ஏவல்கள் எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுவை உலகத்தில் தக்வா செய்து வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியை, இந்த வாழ்க்கையின் மூலமாக மனிதன் எதை உலகத்திலும் மறுலகத்திலும் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் குரானும் ஹதீஸும் எங்களுக்கு பறைசாட்டிக்கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் அந்த அமலுடைய யதார்த்தம் நோக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை இறையச்சத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். எந்த இபாதத்தினுடைய அந்தரங்கம், எந்த இபாதத்தினுடைய ரகசியம் தக்வாவாக இருக்க மாட்டாதோ அந்த இபாதத்தை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். நாம் தொடரக்கூடிய தொழுகையாக இருக்கலாம், தொழுகையினுடைய முடிவும் தொழுகையினுடைய ஆரம்பமும் தக்வாவாக இருக்க வேண்டும், உஷூவுடைய தொழுகையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் குர்ஆன் மிகவும் அழகாக எங்களுக்கு பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறது, ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழாதவர்களுக்கு நரகம் இருப்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். தொழாதவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் தண்டிப்பான், மௌத்துடைய கட்டத்திலும் தண்டிப்பான், கபரில் வைத்தும் தண்டிப்பான், கபருக்கு பிறகு மஹ்ஷர் மைதானத்துடைய கட்டத்தில் கேள்வி கிடக்கூடிய கட்டத்தில் அவ்வளவு யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அனிஸ் ஸலாத், நாளை கியாமத்துடைய நாளையில் முதல் முதலாக ஒரு மனிதனத்தில் கேள்வி கேட்கப்படும் அவனுடைய தொழுகையை பற்றித்தான். தொழுகை எந்த அளவு வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்பதை இப்படியும் விளங்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை குடும்பத்தை மக்கா முக்கர்ரமாவில் விட்டுவிட்டு வருகிறார்கள். விட்டுவிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அன்பான சங்கையான சகோதரர்களை பெரியார்களே, நாங்களும் எங்களுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு பல வகையான தேவைகளுக்காக வேண்டி குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படி பிரியக்கூடியவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குடும்பத்துக்காக வேண்டி என்ன துஆக்கள் கேட்போம், எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம், எப்படி அல்லாஹ்விடத்தில் மண்டாடுவோம், எப்படிப்பட்ட ஹோம் சிக் எங்களுக்கு ஏற்படும் என்பதை எல்லாம் நாம் இந்த இடத்தில் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்தில் முஹர்ரம், இந்த விதமான மரம் செடி கொடி, அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எதுவுமே இல்லாத ஒரு பாலை வனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல துஆக்கள் கேட்டார்கள். அதில் ஒரு துஆ முக்கியமாக ஒரு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய அன்பு மனைவியையும், என்னுடைய சந்ததியை, அந்த மனைவி மூலமாக உருவாகக்கூடிய அந்த இஸ்மாயிலின் மூலமாக உருவாகக்கூடிய சந்ததியினரையும் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடிய சந்ததியாக ஆக்கி வைப்பாயார். ஒரு குடும்ப தலைவன்
ஒரு தந்தை ஒரு நபி தன்னுடைய குழந்தைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ, ரப்பனா வஜ்அல் அஃபிதத்தன் மினன் நாஸ் தஹ்வீ இலைஹிம், யா அல்லாஹ் அவர்களை தனிமையில் ஆக்கிவிடாதே, அவர்களுடைய தனிமையை போக்குவதற்காக வேண்டி மனித குலத்திலிருந்தும் ஒரு சிலரை அனுப்பி வைப்பாயாக என்று துஆ கேட்டு கேட்கிறார்கள். யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய, தொழுகையை சரியாக செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக, ஒரு சந்ததியாக என்னுடைய குடும்பத்தை ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ் அவருக்கு துஆ கேட்கிறார்கள். இன்னும் ஒரு குர்ஆனின் திருவசனம் சுட்டி காட்டுகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்ப கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். எப்படி சோதித்தான் என்றால், குழந்தை பாக்கியம் அவருக்கு இருக்கவில்லை. இன்று எங்களுடைய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், திருமணம் முடித்து விட்டோம், நிக்காஹ் செய்து விட்டோம், 10 வருடங்களாகி விட்டது, ஆனால் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதற்கு என்ன செய்வது என்று சொல்லி ஒன்றுமே தெரியாதவர்களை போன்று அல்லாஹிடத்தில் மண்டாடக்கூடிய, அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய எத்தனையோ குடும்பம், எத்தனையோ தம்பதிகள் எங்களுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உதாரணம் யார் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உதாரணம், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உதாரணம். அல்லாஹிடத்தில் எதையும் கேட்டு வாங்கலாம், அல்லாஹிடத்தில் எதையும் அல்லாஹிடத்தில் கேட்கலாம், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளை நான் வீணாக்க மாட்டேன், அது உங்களுக்கு பிரயோஜனமானதாக உங்களுக்கு நலனாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தள்ளாடக்கூடிய வயதில் குர்ஆன் அப்படியே சுட்டிக்காட்டுகிறது, தள்ளாடக்கூடிய வயதில் தான் அல்லாஹ் அவருக்கு 2 குழந்தைகளை கொடுத்தான், ஒன்று இஸ்மாயில், ஒன்று இஸ்ஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 2 குழந்தைகளும் கிடைத்ததற்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஒரு வித்தியாசமான துஆ கேட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன் ரப்பி லஸமீஉத் துஆ. அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், இந்த முழுமை பருவத்தில், இந்த தள்ளாடக்கூடிய வயதில் எனக்கு 2 குழந்தைகளை இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வை துதித்தார்கள், அல்லாஹ்வுடைய புகழை பாடினார்கள். அதற்கு பிறகு சொல்றார்கள், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுரியத்தி, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடிய குடும்பமாக, சந்ததியாக ஆக்கி வைப்பாயாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமான துஆக்கள், தொழுகைக்காக வேண்டி துஆ கேட்டார்கள். ஆனால் நாங்கள் நம்பி இருக்கிறோம், தொழாதவர்கள் நரகத்துக்கு போவார்கள், தொழாதவர்களை அல்லாஹ் தண்டிப்பான், தொழாதவர்கள் சாபத்துக்குரியவர்கள், தொழாதவர்களுக்கு இறங்கக்கூடிய சாபம் இருக்கிறதே அது அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அவர்களை அக்கம் பக்கம் அவர்களை சூழ வாழக்கூடிய அவர்களுடைய பக்கத்து விட்டாரையும் பாதிக்கும் என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு புறத்தில் எல்லாம் சுட்டிக்காட்டுகிறான், தொழக்கூடிய மக்களுக்கும் ஒரு நரகம் இருக்கிறது, வயல் என்ற நரகம் இருக்கிறது, நாசம் உண்டாகட்டும். தொழுகிறார்கள், அல்லாஹ் சபித்துக் கொண்டிருக்கிறான், தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், அல்லாஹ் சாபமிடுகிறான், தொழுகிறார்கள் நரகத்துக்கு போவார்கள். இது நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு ஒரு நரகம் இருக்கிறது, அவர்கள் யார், எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லாஹ் சொல்லுகிறான், நம் அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீனஹும், அவங்க யார் என்று சொன்னால், அவருடைய தொழுகையில அவருடைய உள்ளம் அவருடன் சேர்ந்து தொழவில்லை, வெறுமனே உடம்பு தொழுது முடித்து விட்டது, வெறுமனே தலையை சுஜூது செய்து விட்டது, வெறுமனே கையினால் உயர்த்தி தக்பீரை தக்பீரத்தில் ஹராமை கட்டிவிட்டோம், கலையில் கழுத்தை திருப்பி சலாம் கொடுத்தோம், இது உடம்பினால் தொழப்பட்ட தொழுகை, உள்ளம் தொழவில்லை, உள்ளத்தினால் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், யாருடன் கலைக்குகிறேன், யாருடன் பேசுகிறேன், என்னுடைய பேச்சுக்கு யார் பதில் சொல்லுகிறான்? ஒரு மனிதனுடைய தொழுகை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி சொல்லி காட்டுறார்கள், நான் எப்படி 7 வானங்களை கடந்து சிரத்துல் முன்தஹாவையும் கடந்து ஹிஜ்ரத்துல் மிஃராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பயணத்தில் போய் நேரடியாக என்னுடைய அல்லாஹ்வை சந்தித்தேனோ, தன் சந்தித்தேனோ, இதே போல ஒரு முஃமின் தொழும்பொழுது அல்லாஹ் அவனுடைய பேச்சுக்கு பதில் சொல்லுகிறான். இதா கால் அல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யகூலு அல்லாஹ் தஆலா ஹமிதனி அப்தி واذا قال العبد الرحمن الرحيم يقول الله تعالى مجدني عبدي حديث القدسي لنيك تليباه வந்திருக்கிறது எப்பொழுது நாங்கள் தக்பீரத்துல் இஹ்ராம் தக்பீரத்துத் தஹ்ரீமை கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கிறோமோ ஏழு ஆயத்துகளை கொண்ட அந்த சூராவை ஓதும் பொழுது ஒவ்வொரு ஆயத்துடைய முடிவிலும் அல்லாஹ் எனக்கு பதில் சொல்லுகிறான் ஒவ்வொரு ஆயத்துடைய முடிவிலும் அல்லாஹ் எனக்கு பதில் சொல்லுகிறான் அன்புக்குரிய சகோதரனே பெரியாரே அந்த உணர்வுகளை எல்லாம் நாங்கள் மறந்து விட்டோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் நாளை கியாமத்துடைய நாளையில் நரகத்துக்கு செல்லுவார்கள் முஃமீன்களை பற்றி குர்ஆன் சொல்லும் போது சுட்டிக்காட்டுகிறது முஃமீன்கள் யார் இன்றைக்கு உலகத்தில் யாரை எடுத்துக் கொண்டாலும் இந்த உலகத்தினுடைய ஜனத்தொகை 7 கோடியாக மாறிவிட்டது 7 பில்லியனாக மாறிவிட்டது இப்படிப்பட்ட பெரிய ஒரு ஜனத்தொகையை உலகத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஜனத்தொகையில் முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் 25 வீதத்தை தாண்டுகிறது அல்லது 25 வீதத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி பல வகையான கணிப்பீடுகள் பல வகையான கணிப்பீடுகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எத்துணை பேருக்கு தன்னுடைய உள்ளத்தால் தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது உள்ளத்தால் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் முஃமீன்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள் முஃமீன்கள் அவர்களுக்கு தான் வெற்றி அவர்களுக்கு தான் யுக்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அவர்கள் யார் அவர்கள் யார் முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் எந்த கட்சி அவர்கள் எந்த கூட்டம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிபிகேஷன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகமைகள் தன்மைகள் எப்படி இருக்கும் நான் சொல்லவில்லை படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை எப்பயுமே கடைபிடிப்பார்கள் ஒன்று அவர்கள் எப்பொழுதுமே வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துவார்கள் வணக்க வழிபாடுகளை உள்ளத்தாலும் செய்வார்கள் உடம்பாலும் செய்வார்கள் வெறுமனே உடம்பு மாத்திரமல்ல வெறுமனே உடல் மாத்திரமல்ல உள்ளமும் சேர்ந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் இரண்டாவது எப்பொழுதுமே அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் பண்பாட்டையும் பேணிக் கொள்வார்கள் பண்பாட்டையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்கள் கது அஃலஹல் முஃமினூன் முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் முதலாவது சொல்லுகிறான் வணக்க வழிபாடு அல்லதீனஹும் பி ஸலாத்திஹிம் ஹாஷிரூன் அவர்கள் தொழக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை தொழக்கூடிய மக்களாக அவர்களை காண்பீர்கள் என்று சொல்லவும் இல்லை அல்லாஹ் நேர் மாற்றமாக சொல்லுகிறான் அவர்களுடைய தொழுகையில் ஹுஷூ ஹுபூ இருக்கும் அவருடைய தொழுகையில் உள்ளச்சம் இறையச்சம் இருக்கும் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிரூன் அவருடைய தொழுகையில் உள்ளச்சத்துடனும் இறையச்சத்துடனும் உடம்பையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு நான் தொழுது கொண்டிருக்கிறேன் எனக்கு யாராவது சலாம் சொன்னால் என்னுடைய வாய் சலாம் சொல்ல மாட்டாது பதில் சொல்ல மாட்டாது யாராவது ஒருவர் என்னை கூப்பிட்டால் நான் அவருடைய அழைப்புக்கு பதில் சொல்ல மாட்டேன் உடம்பை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டது போன்று உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய தொழுகைக்கு பெயர் தான் ஹுஷூ ஹுபூவுடைய தொழுகை அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லதீனஹும் பி ஸலாத்திஹிம் ஹாஷிரூன் இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான் இது ஒரு வணக்க வழிபாடு இது ஒரு வழிபாட்டை சொல்லிவிட்டு அல்லாஹ் பண்பாட்டை சொல்லுகிறான் என்ன பண்பாடு அல்லதீனஹும் அனில் லஹ்வி மு'ரிதூன் எப்பொழுதுமே இந்த முஃமீன்களுடைய இரண்டாவது கொள்கை என்ன தெரியுமா இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா எந்த விடயத்தில் எனக்கு பிரயோஜனம் இல்லையோ இன்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு எந்த விதமான லாபத்தையும் ஈட்டித் தர மாட்டாவோ அப்படிப்பட்ட விடயங்களை விட்டு எப்பொழுதுமே ஒதுங்கி போவார்கள் இது முஃமீன்களுடைய ஒரு குவாலிட்டி இது முஃமீன்கள்ட்ட வர வேண்டும் எதை செய்வதாக இருந்தாலும் எனக்கு இதுல 4 பணம் உலகத்தில் கிடைக்குமா எதை செய்வதாக இருந்தாலும் எனக்கு மௌத்துக்கு பிறகு இதில் என்ன லாபம் இருக்குகிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நான் சொல்லவில்லை பண்பாட்டை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான் பண்பாட்டை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான் எப்பொழுதுமே தேவையில்லாத விடயங்கள் இன்னைக்கு நாங்கள் தேவையில்லாத விடயங்கள் மட்டுமல்ல எனக்கும் பாவத்திற்கு இடையில் எப்படிப்பட்ட நெருங்கிய உறவுமுறை இருக்கிறது பாவத்தை எப்படி இன்பமாக செய்கிறோம் பாவத்துக்கும் எனக்கும் இடையில் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணுகிறேன் அன்புக்குரிய சகோதரனை தெரியாதே ஒவ்வொரு வணக்க வழிபாட்டினுடைய முடிவும் தக்குவாவாக இருக்க வேண்டும் உள்ளச்சமாக இருக்க வேண்டும் இறையச்சமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லுகிறான் குர்ஆனில் நோன்பை பற்றி நாங்கள் நோன்பு முடிக்கிறோம் ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் நோன்பாளிகளாக இருந்தோம். அல்லாஹ் அந்த நோன்புகளை பொருத்திக் கொள்வானாக, அந்த நோன்புகளை கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோன்பை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறான், நான் எதற்காக வேண்டி நோன்பை உங்களுக்கு நான் விதியாக்கினேன், நீங்க ஏன் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும்? பகல் காலங்களில் பட்ட வெயில்ல நீங்க பசித்திருப்பதற்குரிய நோக்கம் என்ன, தேவை என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுடைய நபி சொன்னார்கள், உலகத்திலே எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு பிடிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நோன்பினால் அவர்களுக்கு கிடைத்த லாபம், கிடைத்த பிரயோஜனம் வெறுமனே பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் மட்டும்தான். அவர்களுடைய நோம்பினால் அவர்களுக்கு கிடைத்த லாபம், கிடைத்த பலன் வெறுமனே பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இதற்காக வேண்டி நோம்பை நான் விதியாக்கவில்லை, இதற்காக வேண்டி மட்டும் நான் நோம்பை கடமையாக்கவில்லை. நோன்பு கடமையாக்கப்பட்ட காரணம், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடைய மக்களாக மாற வேண்டும், தக்வாவுடைய மக்களாக வேண்டும், தக்வாவை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நோன்பு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அல்ல, ஒரு ஆழமான விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் எங்களுக்கு வலியுறுத்துகிறார். நாங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம், ஒரு கூட்டம் ஹஜ்ஜிற்காக புறப்பட்டு விட்டார்கள், அல்லாஹுடைய ஹஜ்ஜை பொருந்திக் கொள்வானாக. இதே சந்தர்ப்பத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹஜ்ஜாஜிகள் ஹாஜிகள் வானலோகத்தில் ஆகாயத்தின் விண்ணில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய வீட்டை தரிசிப்பதற்காக வேண்டி. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போவதற்காக வேண்டி ஹிராம் கட்டிக்கொண்டு கட்டி நியமித்து வைத்துக் கொண்டு, என்னுடைய திகதி என்னுடைய நேரம் இதுவரைக்கும் வரவில்லை என்று அந்த வீட்டை தரிசிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரனை தெரியாதே, எத்தனையோ பேர் உழைப்பு செய்தார்கள், முயற்சி செய்தார்கள், தன்னுடைய கடவு சீட்டுகளை எல்லாம் ஒப்படைத்தார்கள், நானும் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும், பணத்தையும் வசூலித்தார், பணத்தையும் சேமித்து விட்டார்கள், ஆனாலும் கூட அவர்களுக்கு ஹஜ்ஜி கிடைக்கவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்கிவிட்டான், அவர்களுக்கு கூலி கிடைத்து விட்டது. அடுத்து வரக்கூடிய வருடங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டத்தில் குர்ஆனுடைய பல ஆயத்துகளில் வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தபா இலைஹி ஸபீலா வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தபா இலைஹி ஸபீலா. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கும் அல்ல, வலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். என்னை மக்கள் எப்படி கூப்பிட வேண்டும், எல்லாரும் ஹஜ்ஜு செய்து விட்டார்கள், நான் செய்யவில்லையே, என்னை மக்கள் குறையாக பார்க்கிறார்களே என்பதற்காக வேண்டி அல்ல, வலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ் ரெண்டு மாதிரி சொல்லுகிறான், வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தபா இலைஹி ஸபீலா, அல்லாஹ்வை அங்கே முற்படுத்தி விட்டான். இரண்டாவது சொல்லுகிறான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே நிறைவேற்றுங்கள். அன்புக்குரிய சகோதரரே, இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் எதை கொண்டு போக வேண்டும்? இன்னைக்கு ஒரு ஹாஜியை கூப்பிட்டு, யார் போனவர் சரி போக இருக்கக்கூடியவர்கள் சரி, ஹஜ்ஜிக்கு போவதற்கு என்ன ஏற்பாடு கேட்டால், அவர் சொல்லுவார், எழுத்தெடுப்புல சல்லி பணம் இருக்க வேண்டும், 5 லட்சம் ரூபாய் பணம் கைக்கு வேண்டும், ஒரு பாஸ்போர்ட் அதாவது கடவுள் சீட்டு இருக்க வேண்டும், அரசாங்கத்தினால் எனக்கு கவர்மெண்ட் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக எனக்கு விசா அதாவது அனுமதி சீட்டு விசா எனக்கு வழங்கப்பட வேண்டும், இவைகள் அனைத்தும் கம்ப்ளீட் ஆகிவிட்டால் எனக்கு ஹஜ்ஜு செய்யலாம், எனக்கு ஹஜ்ஜிக்கு போகலாம், நான் காபாவை பார்க்கலாம், சஃபா மர்வாவை தொங்கோட்டு போடலாம், அதாவது சம்சம் கிணற்றினுடைய தண்ணீரை அதே பூமியில் உட்கார்ந்து குடிக்கலாம், இப்படிப்பட்ட கனவுகளை எல்லாம் காணுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ஹஜ்ஜுக்கு போவதற்காக வேண்டி பணத்தை சேமிப்பதை போன்று, ஹஜ்ஜுக்கு போவதற்காக வேண்டி கடமை சீட்டு வாங்குவது போன்று, ஹஜ்ஜுக்கு போவதற்காக வேண்டி நீங்கள் விசா வாங்குவதை போன்று, பலவரத்தில் போய் முசாபஹா செய்து நீங்கள் சலாம் சொல்வது போன்று, நீங்கள் அனைத்தும் ஹஜ்ஜுக்கான முன்னேற்பாடுகள். ஆனால் சொல்லுகிறான், இவைகள் அனைத்தை விடவும் ஒரு முக்கியமான ஒன்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது, இவைகள் அனைத்தை விடவும் மிகவும் முக்கியமான ஒன்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஹஜ்ஜிக்கு போக போறேன் என்பதற்காக வேண்டி யாரும் போய் பிச்சை வாங்கக்கூடாது, யாரும் போய் வசூல் பண்ணக்கூடாது. ஹஜ்ஜுடைய கடமை யாருக்கு கடமை என்று சொன்னால், யாரிடத்தில் ஹஜ்ஜுடைய கடமையை சுயமாக அவருடைய பணத்தை கொண்டு நிறைவேற்ற வசதி இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஹஜ்ஜி கடமை. இதனிடத்த 4 லட்சம் தான் இருக்கிறது, 25,000 ரூபாய் எனக்கு குறையாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் எங்கேயும் உங்களுக்கு சொல்ல இல்லை. போன்ற சுய மரியாதையை இழந்து நீ ஒருவருக்கு முன்னால போய் தலை சொறிந்து நீ ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் யாரையுமே பணிக்க இல்லை. அப்படிப்பட்ட ஹஜ்ஜை மட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். ஹஜ்ஜி செய்ய வேண்டும் சொந்த பணத்தில், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் சுயமாக ஹலாலாக சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போக வேண்டும். ஒரு மசாயில் சிந்தோடைய கிதாபுகளில் வந்திருக்கிறது. இஸ்லாம் எப்பொழுதுமே ஒவ்வொருவருக்கும் சொல்லித் தருகிறது, சுயமாக வாழ வேண்டும், யாருக்கும் நாங்கள் சுமையாக ஆகக்கூடாது, யாருக்குமே நான் சுமை இல்லை, நான் சுயமாக வாழக்கூடியவன், என்னுடைய குடும்பம் யாருக்குமே சுமை இல்லை, அது எனக்குரிய சுமையாகத்தான் இருக்கும். இந்த குடும்பத்தை இந்த மாமா இந்த இன்லோவுக்கு சுமையாக ஆக்கவும் மாட்டேன், இந்த குடும்பத்தை இந்த மச்சானுக்கு சுமையாக ஆக்கவும் மாட்டேன், இந்த குடும்பத்தை இந்த மாப்பக்கு சுமையாக ஆக்கவும் மாட்டேன், நானும் இந்த குடும்பமும் எனக்குத்தான் சுமை. சுப்ஹானல்லாஹ். சுன்னத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தக்குன் ஆலன் அலா அஹதின், நீங்க யாருக்குமே யாரும் சுமையாக இருக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் தனக்கு தேவையானதை இந்த பூலகத்தில் செய்து கொள்ள பாருங்கள். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னால், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் பிரயாணியாக போய்கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் எங்கு போனாலும் தண்ணி கிடைக்கிறது. தயமும் செய்ய வேண்டிய கட்டாயப்பாடு கடமைப்பாடுகள் எங்களுக்கு ஏற்படுவது ரொம்ப குறைவு பிரயாணத்தில். ஏன் வேணும் என்றிருந்தால் ஒரு போஸ்டல் தண்ணியை பணம் கொடுத்து வாங்கி எதுவும் செய்திடலாம். ஒருவர் பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறார், பாலைவனத்தில் சவறு செய்கிறார், அங்கே தண்ணிக்கு பெரும் தட்டுப்பாடாக இருக்கிறது, ஒரு செய்ய வேண்டியதற்காக வேண்டி தண்ணீரை தேடுகிறார், தண்ணீர் கிடைக்க இல்லை, என்ன செய்வது என்று பார்த்துட்டு 4 புறத்திலும் தண்ணீரை தேடினால் ஒரு கிணத்துல தண்ணி இருக்கிறது, ஒரு கிணத்துல தண்ணி இருக்கிறது, 10 அடி ஆழத்துல தண்ணி இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணி அள்ளுவதற்குரிய ஒரு வாளி உங்களோட கையில இல்லை. இன்னொரு வீட்டில அந்த பக்கத்து வீட்டில போய்தான் வாளி வாங்கினா வாளிய தருவாங்க, அதுக்கு எந்த செலவும் இல்லை, அது ஒரு வாளி, அந்த கிணத்துல போட்டா தண்ணி அள்ளலாம். அவரிடத்தில் போய் இரவல் வாங்கி அந்த வாளியை எடுத்து நீங்க ஊர் செய்வதை விடவும் தயமும் செய்து தொழுவது உங்களுக்கு நல்லம் என்பதாக. நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது நீங்க தொழுகையை நிலைநாட்டுவதற்கு என்னிடத்தில் தானே வாளி வாங்கினீங்க என்று சொல்லி என்னை யாரும் குத்தி காட்டக்கூடாது. நான் சுயமாக வாழக்கூடியவன். இஸ்லாம் எப்பொழுதுமே சொல்லித் தருகிறது, நாங்க எப்பயுமே எங்களை காலில் நிக்கம் வளர வேண்டும், நாங்கள் தான் பிறரை வாழ வைப்போமே தவிர பிறருடைய பணத்தில் நாங்கள் வாழ மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு நடைமுறையை இஸ்லாமியர்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜிக்கான பணத்தை திரட்டிக் கொள்ள வேண்டும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள், பணத்தை திரட்டிக் கொள்ளுங்கள், ஏற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். நீங்கள் ஹஜ்ஜிக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பணத்தை விடவும், ஹஜ்ஜிக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த கடன் சீட்டை விடவும், ஹஜ்ஜிக்கு நீங்க எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த விசாவை விடவும், ஹஜ்ஜிக்கு நீங்க எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த டிராவல் செக்ஸை விடவும் நீங்க கொண்டு போக வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? தக்குவாவையும் எடுத்துக்கொண்டு போக பாருங்கள், தக்குவாவையும் எடுத்துக்கொண்டு போக பாருங்கள். யாருடைய வாழ்க்கையில தக்குவாவை இழந்து விடுவார்களோ காபத்துல்லாவுக்கு போனாலும் சுபஹுடைய தொழுகை கிடைக்க மாட்டார்கள். காபத்துல்லாவுக்கு போனாலும் ஆண் பெண் கலப்பிடத்தில் பாவம் என்ற உணர்வு பிறக்க மாட்டார்கள். காபத்துல்லாவுல போனாலும் அங்கேயும் இருந்து கொண்டு இன்மைக்கும் மறுமைக்கும் தேவையற்ற விடயங்களில் வீணாக கரைத்துக் கொண்டே கரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் காரணம் என்றால் எல்லாம் இருக்கிறது தக்குவாவை மறந்து இலங்கையில் வைத்துவிட்டு வந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னால் ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள், ஆனாலும் கூட நீங்கள் கொண்டு போக வேண்டிய பொருளில், நீங்கள் கொண்டு போக வேண்டிய சாமானில் மிக முக்கியமான சாமான் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம். நான் ஏன் வந்திருக்கிறேன், எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிக்க வந்திருக்கிறேன். இந்த ஒரு நன்மையான காரியத்துக்கு அல்லாஹ் பன்மடங்காக்கி லட்சக்கணக்கான நன்மைகளை தருகிறான். ஆனால் அதே போல ஒரு பாவம் நடந்துவிட்டால் எப்படிப்பட்ட சண்டை எனக்கு கிடைக்கும் என்ற உணர்வுகள் எல்லாம் எங்களுக்கு பிறக்க வேண்டும். அவைகள் எல்லாம் சக்திக்கு போகும் என்றிருந்தால், எந்த ஒரு அமலையும் நாங்கள் செய்வோம் என்றிருந்தால், அந்த அமலின் மூலமாக எது கிடைக்க வேண்டுமோ அது எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. ரமலானுடைய ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டது, குர்பானுடைய மாதம். எல்லா இடங்களிலும் குர்பானை பற்றி பேசப்படுகிறது. மீடியாவை எடுத்துக்கொண்டால் குர்பானை பற்றி பேசுகிறது. இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை பற்றி கொச்சப்படுத்தக்கூடிய மீடியாக்களில் குர்பானை பற்றியாக கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரனே, குர்பானுடைய நோக்கம் என்ன? ஏன் குர்பான் கொடுக்க வேண்டும்? குர்பானுடைய யதார்த்தம் என்ன? இந்த கட்டத்தில் அன்பான சகோதரத்தை தெரியாமலே ஆரம்பமாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், குர்பான் கொடுக்கக்கூடியவர்களுடைய இறைச்சியை விட்டும் நான் தேவையற்றவன். அதனுடைய இறைச்சி, அதனுடைய ரத்தம், அதனுடைய முள்ளு, அதனுடைய மாமிசம் அனைத்தை விட்டு நான் தேவையற்றவன். நீ அறுத்து குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணியினுடைய மாமிசம் எனக்கு தேவையில்லை, அதை விட்டும் நான் தேவையற்றவன். அதனுடைய இரத்தத்தை விட்டு நான் தேவையற்றவன், எனக்கு இரத்தமும் தேவையில்லை, அது என்னை வந்து சேரப்போவதில்லை, அதனுடைய மாமிசம் என்னை வந்து சேரப்போவதில்லை. ஆனாலும் கூட அந்த பிராணியை அறுத்து குர்பான் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், நீங்க கழுத்துல கையை வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், கத்தியை வைத்து ஓட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில், உங்களுடைய உள்ளத்தில் என்ன தப்புவாயிருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்க போகிறேன், என்பதைத்தான் நான் நோட்டப்படுகிறேன். தப்புவாமிக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், இறையச்சம், தப்புவா, பயபக்தி. இது தொழுகையில மட்டுமல்ல, அறுத்த குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணியிலும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய உண்மையை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். குர்பான் இருக்கிறதே, அன்புக்குரிய சகோதரரே, இது ஒரு சுன்னத்தான காரியம். சுன்னத்தே முஅக்கதா, இது ஒரு சுன்னத்தான காரியம். அதிலும் மிருகங்களை அறுத்த குர்பான் கொடுப்பது மூணு நாள், நாலு நாள் எங்களுக்கு அவகாசம் இருக்கிறது. நாலு நாட்களை ஷரியத் எங்களுக்கு தந்திருக்கிறது. அதாவது யவ்முன் நஹர், பத்தாவது நாளுடைய பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகிலிருந்து இதுவரைக்கும் உண்டான ஐயாமத் தஷ்ரீக்குடைய குறை 13 முடியும் வரைக்கும், குறை 14 பிறக்கும் வரைக்கும் எங்களுக்கு உபஹியா கொடுக்கலாம். இது எங்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் ஒரு விடயத்தை கருத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். உபஹியா யாருக்கு கடமை? உபஹியா யாரு கொடுக்க வேண்டும்? ஜகாத் கொடுக்காதவர்களும் உபஹியாவை பற்றி கவலைப்படுகிறார்கள். வட்டியுடன் டீல் பண்ணக்கூடியவர்கள் அவங்க வட்டியில் இருக்கிறார்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், வட்டியில தான் கொடுக்கல் வாங்கல், வட்டியில தான் வியாபாரம் திரண்டு கொண்டிருக்கிறது. சில மக்கள் சொல்லுவார்கள், நாங்க வட்டியில் இருக்கிறோம் எதற்காக வேண்டும் சொன்னால், டெக்ஸேஷன், அதாவது இந்த நாட்டினுடைய வரி மிகவும் உயர்த்தி உயர்ந்த வரியாக இருக்கிறது, அந்த வரியிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் இது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, வட்டியில நாங்கள் இருக்கிறோம், அல்லது நான் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன், நான் கடனாளியாக இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பானவர்களே, வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், வட்டியில டீல் பண்ணுகிறோம், ஜகாத்து கொடுக்க இல்லை, பரதான ஹஜ்ஜனுக்கு கடமையாக இருந்தது ஹஜ்ஜ கூட செய்ய இல்லை, எங்க வீட்டுல நபக்கா வாஜிபான எங்க மாப்பா உம்மட நபக்காவை நான் சரியாக நாலாந்த செலவுக்குரிய பணத்தை நான் கொடுக்க இல்லை, இவைகளை எல்லாம் பழுதாக்கிக் கொண்டு, இவைகளை எல்லாம் அசட்டை தனம் காட்டிக்கொண்டு, இவைகளை எல்லாம் வீணாக்கிக் கொண்டு நான் குர்பான் கொடுக்க போகிறேன், உலகையா கொடுக்க போகிறேன் என்று சொல்லி நாங்கள் முன்னுக்கு வருவோம் என்றிருந்தால், ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோ அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாத எங்களுடைய உலகையாவில் தப்புவா முதலாவது உபஹியாவுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பணம் ஹலாலான பணமா என்பதை ஒவ்வொருத்தரும் தனக்குரிய உள்ளத்தில கைய வச்சு கேட்டு பார்த்துக்கோங்கோ, எனக்கு இது சரித்தானா, இதை கொடுக்கலாமா, இதை கொடுப்பதின் காரணமாக அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா என்று சொல்லக்கூடிய விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ரெண்டு வகையான சட்டத்துக்கு மத்தியில் வாழ வேண்டும். ரெண்டு வகையான பிரின்சிபலுக்கு மத்தியில் வாழ வேண்டும். ஒன்று, அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது. அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் நாம் எப்பயுமே முன்னுறவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு பிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள டோட்டலி வந்து சேருங்கோ. எனக்கு பாஷல் இஸ்லாம் தேவையில்லை, அறவாசி இஸ்லாம் அறவாசி வேறொன்று இல்லை, அந்த இஸ்லாத்தை விட்டும் நான் தேவையற்றவன். அல்லாஹ் இது யாருக்கு சொல்றாங்க சொன்னால், யா அய்யுஹன் நாஸ் அல்ல, ஏ மனிதர்களே அல்ல, யா அஹ்ல கிதாப் அல்ல. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தையும் மறுமை நாளையும் மலக்கு மாறையும் வேதங்களையும் நலவு கருதி அல்லாஹ்வுடைய கனிவு இருக்கிறது சொல்லி, யாரெல்லாம் ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு இந்த பூலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உத்குலு ஃபிஸ்ஸில்மி, முதலாவது நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க. அப்படிதான் என்ன, அப்படி என்றால் என்ன, இஸ்லாத்துக்குள்ள நீங்க வாங்க. எப்படி வர வேண்டும்? எங்களுடைய தொழுகை இஸ்லாமிய முறை பிரகாரம், எங்களுடைய ஹஜ் இஸ்லாமிய முறை பிரகாரம், எங்களுடைய உபுஹியா இஸ்லாமிய முறை பிரகாரம். ஆனா வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், திருமணம், குடும்ப வாழ்க்கை என்னுடைய விருப்ப பிரகாரம் அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட இஸ்லாம் எனக்கு தேவையில்லை. நீ இஸ்லாத்துக்குள்ள வருவதாக இருந்தால் டோட்டலி அங்க சம்பூர்ணமாக இஸ்லாத்துக்குள்ள வந்து சேர பாருங்கோ, அந்த இஸ்லாத்தை தான் நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். இரவும் இஸ்லாமாக இருக்க வேண்டும், பகலும் இஸ்லாமாக இருக்க வேண்டும், நித்திரையும் இஸ்லாமாக இருக்க வேண்டும், நித்திரையிலிருந்து விழிப்பல் இஸ்லாமாக இருக்க வேண்டும், வெளிவாசலுக்கு போகிறோம் அதுவும் இஸ்லாமாக தவிர்க்க வேண்டும், ஒரு டூரிஸ்டாக போகிறேன் அதுவும் இஸ்லாமாக தவிர்க்க வேண்டும். அன்பான சங்கையான சகோதரே, அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக வாங்கும். எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் முதலாவது கடைபிடிக்க வேண்டும், இஸ்லாம் எனக்கு என்ன சொல்லுகிறது, இதை நாங்கள் முதலாவது தேட வேண்டும், இதை முதலாவது எங்கள் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 8-10 வீதங்களை கொண்ட ஒரு சிறுபான்மை சமூகமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரனை தெரியாதே, ஒரு விடயத்தை எப்பொழுதுமே மதிக்க வேண்டும், எப்பொழுதுமே கண்ணியப்படுத்த வேண்டும். என்னவென்று சொன்னால், சிறுபான்மை சமூகங்களாக முஸ்லீம்கள் உலகத்தில் பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய அமெரிக்காவில் வாழ்கிறார்கள், கனடாவிலும் வாழ்கிறார்கள், அதாவது யுனைடெட் கிங்டமிலையும் வாழ்கிறார்கள், பிரான்ஸ்ல வாழ்கிறார்கள், ஜெர்மனில் வாழ்கிறார்கள். உலகத்தினுடைய எல்லா இடங்களை பார்த்தாலும் அதிகமான நாடுகளில் முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாகத்தான் வாழ்கிறார்கள். ஆனாலும் இந்த எல்லா சிறுபான்மை சமூகத்திலும் வாழக்கூடிய சமூகத்தவர்களுக்கும் கிடைத்த உரிமைகளை எடுத்து பார்க்கும் பொழுது, இலங்கை நாட்டில் வாழக்கூடிய எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகளை பார்க்கும் பொழுது, அரபு உலகத்திலே வாழக்கூடிய அரபிகளுக்கு கூட இப்படிப்பட்ட உரிமைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மிகையாக மாட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அனைத்தையுமே செய்திருந்திருக்கிறான். பள்ளி வாயில் இருக்கிறது, மைய வாயில் இருக்கிறது, இஸ்லாமிய பாடசாலைகள் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது, மக்தப்கள் இருக்கிறது, எங்களுக்கு என்று சொல்லியே தனியார் சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அனந்தர சொத்துக்களை குரான் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் எங்களுக்கு பிரித்துக் கொள்ள முடியும். இஸ்லாமிய வங்கித்துறையும் இஸ்லாமிய காப்புறுதித்துறையும் இந்த நாட்டில சட்ட ரீதியாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. இப்படியாக பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் எங்களுக்கு அனைத்தும் இருக்கிறது, யாருக்குமே சொல்ல முடியாது எங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்பதாக. அப்படிப்பட்ட சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய நாங்கள், அன்பான சங்கையான சகோதரே, இந்த மாற்று மதத்த சகோதரர்கள் சுமார் 90 வீதமானவர்கள் மாற்று மதத்தவர்கள், இஸ்லாத்தை சரியாக புரியாதவர்கள், இஸ்லாத்தை பற்றிய உண்மையான விளக்கத்தை இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடைக்காதவர்கள். அன்பான சகோதரே, இவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவது யார்? இவர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைப்பது யார்? இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்தது? இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் வரப்போகிறது. இந்த நாட்டு சட்டத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மாடு அறுக்கும் பொழுது அறுப்பு சட்டம் என்று சொல்லியே ஒரு சட்டத்தை இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் உள்வாங்கி இருக்கிறது. ஒருவர் குர்ஆன் இருக்க வேண்டுமா, அகீகாவுக்கு ஒரு ஆறு இருக்க வேண்டுமா, அல்லது கல்யாணத்தில் ஒரு ஆறு இருக்க வேண்டுமா? எப்படி அறுக்க வேண்டும், எங்கே அறுக்க வேண்டும், சூழலை பாதுகாக்க வேண்டும், சூழல் மாசுபடக் கூடாது. இதே போல மாடை நான் யாரத்தில் வாங்குகிறேனோ எப்படி வாங்குகிறேன்? சுமாராக சொல்ல போனால் சட்ட நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது, இது நாலு வகையான அரசாங்கத்துடைய மினிஸ்ட்ரியுடன் சம்பந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாலு வகையான அமைப்புகள், முதலாவது டிரான்ஸ்போர்ட், முதலாவது இது டிரான்ஸ்போர்ட் அதாவது போக்குவரத்துடன் சம்பந்தப்படுகிறது. வன்னியில் இருந்து கொழும்புக்கு மாடு கொண்டு வரப்படுகிறது, யாழ்ப்பாணத்திலிருந்து மாடு கொழும்புக்கு கொண்டு வரப்படுகிறது. எப்படி கொண்டு வரார்கள்? இதற்கு ஒரு நாட்டில் சட்டம் இருக்கிறது. எப்படி எத்துணை மாடு ஒரு லொரியில ஏற்றலாம், அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் விட வேண்டும், அதுக்கு வென்டிலேஷன் இருக்கிறதா, கால கைய கட்டி கீழே படுக்க போடலாமா, சாப்பாடு கொடுத்த குருமா கூடாதா, எத்தனை கிலோமீட்டர் நாளைக்கு டிராவல் பண்ணலாம்? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு ஒரு குர்ஆன் சட்டத்தை சொல்லுவது போன்று மிருக வலை, மிருகத்தை வலை செய்யாமல் மிருகத்தினுடைய உரிமைகளை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் இந்த மார்க்கமும் சொல்லித் தருகிறது. நீங்க உங்களுக்கு அறுக்கக்கூடிய பிராணிக்கும் இஸ்லாம் செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லித் தரக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிறோம். எனவே டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லும் பொழுது அங்கு எப்படி கொண்டு வாரோம், தேவை எடுத்திருக்கிறோமா இல்லையா, இது எங்கிருந்து எப்படி கொண்டு வரப்படுகிறது, எங்கெங்கே நிறுத்தப்படுகிறது என்பதை எல்லாம் ஒரு முஸ்லிம் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எனக்கு இவர்தான் தந்தாரு. நீங்க வாங்கினதுக்கு ஏதும் ரசீத் இருக்குதா, நீங்க வாங்கினதுக்கு ஏதும் ப்ரூஃப் இருக்குதா, அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒத்தன்டிக்கான ஒரு ப்ரூஃபா? சுபஹானல்லாஹ், இல்லை என்றால் நாட்டு சட்டத்தின் கீழ் நீங்கள் சிறைபிடிக்கப்படுவீர்கள். இந்த மாடு எங்கிருந்து வந்துச்சு? அன்புக்குரிய சகோதரர்களே, இது டிஃபென்ஸோட சம்பந்தப்படுகிறது. மூணாவது, இது இது சூழல், எங்கு அறுக்க போகிறோம், சூழலை பற்றி இஸ்லாம் பேசி இருக்கிறது சொன்னால் எங்களுக்கு தெரியும். பள்ளி வாயிலுக்கு வரும்போது கூட நீங்க வெங்காயம் சாப்பிட்டு வர வேண்டாம், பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வந்து நீங்க தக்கீர் கட்டி தொடரும் பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நோவினை ஏற்படுகிறது. அந்த துருவாடை நாசத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய வாடை, பொல்லாத வாடை இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்க இதை சாப்பிடக் கூடாது. பச்சை வெங்காயம், பச்சை அதாவது வெள்ளக்கூடு, இவைகளை சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது. புகைத்தல், நாங்க புகைத்து விட்டு அதாவது சிகரெட் குடித்து விட்டு பள்ளிக்கு வரோம், அந்த துருவாடை பைத்துல் ஹலா பொதுவாக சொல்ல போனால் பள்ளி வாயிலுடைய இஸ்திரியாவுடைய ஏரியாக்களுக்கு, அதாவது டாய்லெட்டுக்கு பைத்து பார்த்தால், அல்லது வாஷ்ரூம் ஏரியாவுக்கு பைத்து பார்த்தால், அந்த கோச்சி போவது போல புகை போய் கொண்டிருக்கிறது. இது இஸ்லாத்துல இஸ்லாம் என்வயர்மெண்டை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். வெங்காயம் சாப்பிட வானம் என்று சொன்ன மார்க்கத்தில் எப்படி வாப்பா ரோட்டில் மாறிருக்கலாம், ரத்தத்தை எப்படி ரோட்ல விடலாம், அழுக்குகளை எப்படி ரோட்ல போடலாம், மாட்டினுடைய ஆட்டினுடைய தோலை எப்படி ரோட்ல போடலாம்? நாங்கள் செய்ய இல்லை, ஒருவர் செய்துவிட்டாலும் நாளைக்கு மீடியாவில் வரும், இது முஸ்லீம்கள் செய்தார்கள். எனவே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். சட்டத்தை சரியாக நிறைவேற்றி விட்டோமா? நாலாவது ஒன்றும் இருக்கிறது. சட்டம் சொல்லுகிறது, மாடு அறுத்ததுக்கு பிறகு இந்த மாட்டை சாப்பிடுவதில், உட்கொள்ளுவதில், பொசிப்பதில், அதாவது இந்த இறைச்சியில ஏதும் கிருமி நாசிகள் தொட்டிருக்கிறதா என்பதை கூட அந்த பகுதியில் உள்ளவர் வந்து அதை டெஸ்ட் பண்ணி வந்ததற்கு பிறகுதான் அதை சாப்பிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டமும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லீம்களை பொறுத்தவரையில் குர்ஆன் கொடுக்கத்தான் வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த குர்ஆனை இபாதத்தாக, வணக்க வழிபாடாக நினைத்து செய்வது போன்று நாட்டு சட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் தெரிந்து அறிந்து நாங்கள் அந்த கடவையை நிறைவேற்றினால் தான் அந்த கடவையின் மூலமாக இந்த நாட்டிலும் ஒரு ஐக்கியத்தை, ஒரு அழகான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். மாட்டு மதத்தை சார்ந்த சகோதரர்களுடைய மனம் புண்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் செய்யக்கூடாது. பயந்தல்ல, கோரை தினத்தின் காரணமாக அல்ல, அது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தந்த பண்பது, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தந்த பலன். நடக்கவது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நபி ஜிஹாதுக்கு சஹாபாக்கள் அனுப்பும் பொழுது கூட சொல்லி அனுப்புவார்கள், எந்த ஒரு கட்டத்திலும் மாற்று மதத்தினுடைய வணக்க ஸ்தலங்களை பார்க்க கூடாது, உடைக்க கூடாது, அது பதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்க ஒன்றை செய்துதான் ஒன்றை வாங்க வேண்டும். அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாத்தால் தான் உங்களுடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய குர்ஆனுடைய அமைப்புகளை நாங்கள் செய்யும் பொழுது ஒற்றுமையையும் சமாதானத்தையும் முஸ்லீம்களாக எங்களை தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக ஆக்கிரமிப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.